நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு சமர்ப்பிப்பது நாளையுடன் முடிவடையுள்ள நிலையில், நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி எனும் அமைப்பு இன்று உருவாக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள்,
மைந்தகுதிராக போராடி இருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த வெற்றியை இப்பொழுது நாங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் பாராளுமன்ற தேர்தலில் இப்படியான ஒரு முயற்சி ஏற்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்துவிட்டு வெளியே இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு.
ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலிருந்து பலர் விலகி எதிரணி பக்கம் செல்லும் சூழலில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் தலைமைத்துவம் குறித்த ஒரு பார்வை,
முதுகலம் பெற்ற நியமத்தரமற்ற தன்னை ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர்களுக்கே தனது நன்றி கடனை கூட செய்ய முடியாதவராக, எதற்காக அவர் இந்த பதவி கமத்தப்பட்டாரோ அந்த வேலையை அவர் சரியாக செய்யாது விட்டிருக்கின்றார் என்ற நிலைதான் இப்பொழுது காணப்படுவதாக இருக்கின்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியின் எதிரொலியாக வட இலங்கை மீனவர் ஒருவரின் வாழ்க்கை மீண்டும் துளிர ஆரம்பித்துள்ளது பற்றிய செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். கிரீஸ் பற்றிய சமரச பேச்சுகளில் ஈடுபட்டுள்ள அனைவரும் விரும்பினால் கிரீஸ் மீட்பு பற்றிய புதிய உடன்படிக்கை ஒன்றை இன்றே சாத்தியமாக்கலாம் என்று கிரேக்கத்தின் பிரதமர் அலெக்சிஸ் சேபாஸ் கூறியிருக்கிறார். தமது நாடு பற்றிய மிக முக்கிய சந்திப்பு இது என்றும், சமரசத்திற்கு தாங்கள் தயார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஜெர்மனியின் ஆட்சித் தலைவி அஞ்சலா மெர்க்கல் அம்மையார் கருத்து வெளியிடும்போது, மிக முக்கிய நாணயமான நம்பிக்கை தொலைந்து போயிருக்கிறது என்றும், இப்பாடுபட்டும் என்ற நிலையில் ஒரு உடன்படிக்கை உருவாக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்டு டஸ்க் பேசும்போது, கிரேக்கம் பற்றிய பேச்சுகள் நிறைவடையும் வரை இன்றைய கூட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். சிரியாவின் அலெப்போ நகரில் நேற்று இடம்பெற்ற குண்டு தாக்குதல் ஒன்றில் பண்டைய கோட்டையின் சுவர் ஒன்று விழுந்து நொழுங்கியிருக்கிறது. உலகின் பொதுச் செல்வம் என்று ஐநா அமைப்பால் பிரகடனம் செய்யப்பட்டுள்ள இந்த கோட்டையை தாக்கியது சிரியன் அரச துருப்புகளா அல்லது கிளர்ச்சி படைகளா என்று முரண்பட்ட தகவல்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் மிக வல்லமைமிக்க ஒரு தாதா என்று கருதப்படும் ஒருவரை தேடும் முயற்சியில் மெக்சிகோ காவல்படை ஈடுபட்டிருக்கிறது. மெக்சிகோவின் உயர் பாதுகாப்பு சிறைக்கூடத்தின் குளியல் அறைகள் பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் நீளமான சுரங்கப் பாதை மூலம் தப்பி ஓடியிருக்கும் இந்த கைதியின் பெயர் ஜோக்கின் கஸ்மன். இவர் தப்பியோடியதை தொடர்ந்து மெக்சிகோ நகரிலிருந்து புறப்படும் விமானங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டன. பிரதான நெடுஞ்சாலைகளில் மோட்டார் கார்கள் அனைத்தும் சோதனையிடப்பட்டன. உலகின் மிக மோசமான குற்றவியல் கும்பல்களில் மிகவும் பலம் பொருந்திய கும்பல்களில் ஒன்று என்று கஸ்மனின் கும்பல் கருதப்படுகிறது. சீனாவின் உச்சநீதிமன்றத்தின் துணைத் தலைவர் தமது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சீனாவின் ஊழல் தடுப்புக்கான அதி உயர் அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஒழுங்கு விதிகளை மிக மோசமாக மீறினார் என்று உச்சநீதிமன்றத்தின் துணைத் தலைவர் ஜி ஜியாவோ மிங் மீது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. வேறு விவரங்கள் எதுவும் இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஊழலுக்கு எதிராக சீன அரசு ஆரம்பித்துள்ள நடவடிக்கைகளை தொடர்ந்து சீன அரசின் பல மட்டங்களிலிருந்தும் அதிகாரிகள் பலர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சியில் இருக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோ தனது அதிகாரங்களை கட்டுப்படுத்த பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது. சீனாவிலிருந்து ஊழல் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டுமானால் இது மிகவும் அவசியம் என்று சில அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சீனாவில் நடைபெற்று வரும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் பின்னணியில் மனித உரிமை வழக்கறிஞர்கள் பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறியுள்ள சீன அரசு, மனித உரிமை வழக்கறிஞர்கள் பலரை கடந்த சில தினங்களாக கைது செய்து வருகிறது. இணைய வலயத்தை மாசுபடுத்துதல், பொதுமக்களின் ஒழுங்கை குழப்புதல், வதந்திகளை திரித்து பரவவிடுதல் ஆகிய செயல்களில் இந்த வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட 2 வெவ்வேறு தாக்குதல்களில் பொதுமக்கள் குறைந்தது 12 பேராவது கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஆப்கான் பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் பயணம் செய்து கொண்டிருந்த வண்டியொன்று தெருவோரத்து குண்டொன்றை மோதிய போது பயணிகள் 10 பேர் கொல்லப்பட்டதாகவும், மேலும் 7 பேருக்காவது காயம் பெற்றிருக்கலாம் என்றும் கிழக்கு மாநிலமான கஸ்பெக் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவங்களுக்கு இந்த குழுவினும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இந்த 2 இடங்களிலும் தலிபான்கள் இயங்கி வருவது தெரிந்த செய்தி. இஸ்ரேலின் கலிலி கடற்படை பகுதியில் தேவாலய வளாகம் ஒன்றுக்கு கடந்த மாதம் தீ வைத்ததாக சந்தேகப்படும் பலரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கலிலி என்ற இடத்தில் தான் இயேசு பிரான் சில ரொட்டி துண்டுகள் மற்றும் மீன்களை வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அந்த வளாகத்தில் சீலப்படுத்தப்பட்ட தேவாலய கட்டிடம் ஒன்றில் போலி கடவுளை வழிபடுதல் வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஹீப்ரு மொழியில் அந்த வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததால் அவை யூத தீவிரவாதிகளால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகள். அத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க நாளையுடன் காலக்கெடு முடிவடையும் சூழலில் கட்சிகள் தமது வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. இதனிடையே நாட்டில் நல்லாட்சியை முன்னெடுக்கும் நோக்கில் புதிய கூட்டணி ஒன்று கொழும்பில் இன்று உதயமாகியுள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியை சேர்ந்த கட்சிகள் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்வு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, செயலாளர் கபீர் ஹஷீம் மற்றும் அமைச்சரான கரு ஜெயசூரிய ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஜாதிக ஹெலோர்மே கட்சி சார்பில் அதன் தலைவரும் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக மற்றும் அத்துரலியே ரத்ன தேரர் ஆகியோர் கையெழுத்திட்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து சென்றுள்ள குழுவின் சார்பில் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, அர்ஜுன ரணதுங்க மற்றும் MKDS குணவர்தன ஆகியோர் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. அங்கு உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க,
அத விசேஷ தவசா ஜனவரி 8 விப்ளவய ஏக்கம சகாதிக கரன்ன இதிரியட கெனியன்ன.
கடந்த ஜனவரி மாதம் 8 தனது அரசாங்கம் மக்கள் புரட்சியொன்றை ஆரம்பித்ததாக தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, இதன்படி கடந்த ஆட்சி காலத்தில் பறிக்கப்பட்ட பல மக்கள் உரிமைகள் மீண்டும் பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் சீர்குலைக்கப்பட்ட சுதந்திரம், சட்டம், ஒழுங்கு ஆகியவை மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தற்போது உருவாக்கப்பட்டுள்ள நல்லாட்சியை மீண்டும் சீர்குலைக்கக்கூடிய பாரிய அச்சுறுத்தல் ஒன்று இப்போது ஏற்பட்டுள்ளது. மகிந்த ராஜபக்ஷ உட்பட தோக்கடிக்கப்பட்ட சக்தி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளனர். ஜனவரி மாதம் 8 தோக்கடிக்கப்பட்ட சக்திகள் மீண்டும் அரசியலில் பிரவேசித்தால் தற்போது ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் மீண்டும் பறிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்று தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, இந்த அச்சுறுத்தலை தோக்கடிப்பதற்காகவே சகல கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தோம் என்று தெரிவித்தார். ஜாதிக ஹெல உருமே கட்சியின் தலைவரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க கருத்துக்களை தெரிவித்த போது,
රට ආපසු ගෙනියන්න ஆபசு அர நவத திபிச்ச பவுல்வாதி யுகேட ரட கெனியன்.
நாட்டை மீண்டும் திசை திருப்புவதற்கு பலர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ரணவக்க, கடந்த ஜனவரி மாதம் 8 தோக்கடிக்கப்பட்ட குடும்ப ஆட்சி மீண்டும் கட்டியெழுப்பப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதனை தோக்கடிப்பது அவசியம் என்று தெரிவித்த அவர், இதன் காரணமாகவே சகல கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நல்லாட்சிக்கான கூட்டணியொன்றை உருவாக்க தீர்மானித்ததாக தெரிவித்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பதற்கு சகல கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து சென்றுள்ள குழுவை சேர்ந்த அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்துக்களை தெரிவித்த போது, புதிய நாடாளுமன்றத்தில் தனது ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு உடனடியாக அரசியல் யாப்பின் 20 திருத்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். புதிய தேர்தல் முறையொன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் சேனாரத்ன, அதன் மூலம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நபர்கள் அரசியலில் பிரவேசிப்பதை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தற்போது வடக்கு, தெற்கு உட்பட நாட்டின் சகல திசைகளிலும் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் ராஜித சேனாரத்ன, அதனை மேலும் பலப்படுத்துவதற்காகவே இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து BBC-யின் கே எஸ் உதயகுமார். நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி எனும் அமைப்பு இன்று கொழும்பில் உருவாக்கப்பட்டுள்ளது எதற்காக, அது என்ன மாற்றத்தையோ அல்லது பலனையோ அளிக்கும் என்று அந்த கூட்டணியின் ஒரு அங்கமாக இருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோ கணேசன் அவர்களிடம் கேட்டேன்.
இன்று இடம்பெற்ற அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நிகழ்விலே கையெழுத்திட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் கபீர் ஹஷீம் அவர்களும், ஜாதிக எல்லவுரிமையை சார்பாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க அவர்களும், அதே போல ஒரு பிரிவை சார்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக ராஜித சேனாரத்ன அவர்களும் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானும் ரவூப் ஹக்கீம் அவர்களும் அங்கே சாட்சிக்காரர்களாக தான் போனோம். ஆனாலும் கூட இந்த நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி என்ற அந்த கருத்து பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து இதே கொள்கையுடன் தானே நீங்கள் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிச்சிங்க. அப்போ மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலான அந்த அமைச்சரவை அல்லது ஆட்சி வந்து நல்லாட்சி கொடுக்கவில்லை அப்படிங்கறதா உங்களுடைய குற்றச்சாட்டு அல்லது என்னமா?
போதுமான அளவு நாங்கள் எதிர்பார்த்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதுதான் அங்கே உண்மையாக இருக்கின்றது. அன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதி வேட்பாளராக அவர் நியமித்து நாங்கள் அவர் தலைமையின் கீழே தான் ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது எங்களது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தான் இந்த புதிய கூட்டணி உருவாகி இருக்கின்றது. அன்று நாங்கள் எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்து நடக்கவில்லை. அதுக்காக முயற்சி கைவிடப் போவதில்லை. ஏன்னா எங்களது இந்த முயற்சி என்பது இன்று நேற்று ஏற்பட்ட முயற்சி அல்ல. கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாலே அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்துக்கு அழைத்த பிறகு நாங்கள் ஆரம்பித்தது அல்ல. எலவுரிமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட இடையிலே வந்து சேர்ந்தவர்கள் தான். ஆனால் நாங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற கட்சிகளால் நாங்கள் நீண்ட காலமாக மஹிந்தவுக்கு எதிராக போராடி இருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த வெற்றியை இப்பொழுது நாங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் பாராளுமன்ற தேர்தலில் இப்படியான ஒரு முயற்சி ஏற்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்துவிட்டு வெளியே இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு.
ஆனால் நல்லாட்சிக்கான இந்த தேசிய ஐக்கிய கூட்டணியில் கடும்போக்கு கொள்கைகளை கொண்ட ஜாத்திக ஹெல உரிமையை போன்ற கட்சிகளும் இருக்கும் பொழுது நல்லாட்சிக்கான ஒரு வாய்ப்பு யதார்த்த ரீதியில் சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்லை, சாத்தியம் என்று எப்படி நினைக்கின்றேன். கடும் போக்கு கொண்ட எழவுரிமை அங்கே இருப்பார்களே, ஆனால் இதான போக்கு கொண்டு நாங்களும் அங்கே தான் இருக்கின்றோம். எழவுரிமை எழுத்து எழுப்புக்கெல்லாம் செல்லப்படுவதற்கு அந்த சாத்தியம் இங்கே கிடையாது. நாங்களும் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆகவே எழவுரிமை ஒரு கட்சி தான் தவிர பெரிய கட்சியாக இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி. அது துணை கட்சிகளாக நாங்கள் தமிழ் முன்போக்கு கூட்டணி இருக்கின்றது. அது தவிர ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கின்றது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கின்றது, வெளியே இருந்து கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எழவுரிமை ஆக ஒரு சிறிய ஒரு கட்சி தான்.
இந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற முன்னணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து வந்த பலர் இங்கு வந்து சேர்ந்திருக்கும் பொழுது நம்பகத்தன்மை குறித்து சில கேள்விகள் சில தரப்பிலிருந்து எழுந்திருக்கின்றன இல்லையா? அது யதார்த்தமான கசப்பான உண்மைதானே?
உண்மைதான். ஒன்றை பாருங்கள், வந்திருப்பவர்கள் புதியவர்கள் அல்ல. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபால சிறிசேனவுடன் வந்தவர்கள் அல்லது வந்த பிறகு வந்தவர்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்த்துண்டவர்கள் தான் இப்படி ஒன்று சேர்ந்திருக்கின்றோம்.
நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியில் இணைந்து கொண்டுதான் உங்களை போன்றவர்கள் நல்லாட்சிக்கான குரல் கொடுக்க வேண்டுமா? வெளியில இருந்து நல்லாட்சிக்கான குரல் கொடுக்க முடியாதா? அப்ப நீங்க செய்யறத வந்து அரசியல் சந்தர்ப்பவாதம் அந்த குற்றச்சாட்டு வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க?
அப்படியல்ல, அப்படியல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளை நிறுவித்தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். சிங்கள பௌத்த தோற்றப்பாட்டை தரக்கூடிய எழவுரிமை இருக்கின்றது. தமிழ் மக்களின் தோற்றப்பாட்டை தரக்கூடிய எங்கள் தமிழ் நுட்ப கூட்டணி இருக்கின்றது. முஸ்லீம் மக்களின் தோற்றப்பாட்டை பிரதித்துவ தரக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. இவை மூன்றும் சேர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்திருக்கின்றது. ஆகவே பார்க்கும் பொழுது அனைத்து இனத்தவரையும், அனைத்து அரசியல் நோக்கங்களையும், அதே போல சிவில் சமூகத்து செயல்பாடுகளையும் செயல்பாட்டர்களையும் கொண்டு சேர்ந்திருக்கூடிய ஒரு கூட்டணியாக, ஒரு மகா கூட்டணியாக இது உருவாகி இருக்கின்றது. இதற்கு எதிராக இருப்பது யார்? மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணிக்கு இருக்கும் அடிப்படை கொள்கை என்னவென்றால் இனவாதம். மஹிந்த ராஜபக்ச மெதம் உள்ளன என்று தன் கிராமத்துக்கு என்ன சொன்னார்? என்னை வடக்கு கிழக்கு மலையக கொழும்பு மக்கள் தோற்கடித்து விட்டார்கள், ஈழம் தோற்கடித்து விட்டது என்று சொன்னார். அதாவது தமிழ் முஸ்லீம் மக்களை குறிப்பிட்டு சொன்னார்.
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இணைந்து போட்டியிடும் என்று அதன் தலைவர் இன்று அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார்.
நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியுடன் இணைந்து போட்டியிட இருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கூறுகின்றார்.
போட்டியிடுவதற்கு பல காரணம் இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெற்று ஒரு பலமான ஆட்சியிலே பங்குதாரராகுவது, அந்த ஆட்சியிலே வருகின்ற மக்கள் சார்ந்த வேலை திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்களை, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி நலன் சார்ந்த அபிவிருத்தி தலைவராக வருவதும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மிக்க பணியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் நாட்டின் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய வேண்டுகோள் தினங்களும் நாங்கள் இணைந்திருக்கிறோம்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோட கூட்டு கட்சியாக இருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட உங்களுடைய கட்சி இம்முறை ஏன் கூட்டாக போட்டியிட வேண்டிய தேவை ஏற்பட்டது?
கடந்த முறை நாடாளுமன்றத்தினுடைய அமைந்திருக்கிறது. குறிப்பாக தேசிய ரீதியாக இருந்த நிலைமைகளும் அதனோடு ஒட்டிய அரசியல் மாற்றங்களோடு பார்க்கிற பொழுது, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் கடந்த முறை தனியாக போட்டியிட்டோம். கடந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரபலமான சகோதரத்துக்கு இந்த முஸ்லீம் வேட்பாளர் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து போட்டிட்டார்கள். அந்த போட்டியிலே நாங்களும் பங்கு பெற்றிருந்தால் நிச்சயமாக தமிழ் வாக்குகளிலே அவ அவர்கள் மிதந்திருப்பார்கள். ஆகையால் தான் நாங்கள் அதிலேயே நாங்கள் தனியாக போட்டியிட்டோம், கிடைக்கவில்லை. ஆனால் இந்த முறை பிரபல தலைவர்கள் மண்டல மாவட்டத்திலே பிரிந்து எல்லோரும் மூன்றாக பிரிகிற பொழுதோ, இந்த முறை எங்களோடு போட்டியிடுகிற சகோதரத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளை நாங்கள் மிதந்து மேலெல வேண்டும் என்கிற ஒரு தந்திரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டு நாங்கள் போட்டியிடுவதென தீர்மானித்திருக்கோம்.
சரி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வேட்பாளர் பட்டியலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது?
மண்டலமானது 8 ஆசனங்களில் எங்களுக்கு 5 தரப்பட்டது. பின்னர் பட்டுப்போல இருக்கின்ற அவருடைய அமைப்பாளர் அவர்களை போட வேண்டும் என்கிறது அடிப்படையிலே அவரை நாங்கள் சாணக்கியன் அவர்களை இணைத்துக் கொண்டோம். பின்னர் இன்னும் ஒரு ஆசனத்தையும் கருணாமான் அவர்கள் தர நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அவருக்கு இணக்கப்பாடு தெரிவிக்கிற அடிப்படையில் நாங்கள் மொத்தமாக தமிழக 4 பேரை விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 4 பேர், மொத்தமாக 5 பேரும், 3 முஸ்லீம்களையும் இணைத்துக் கொண்டு 8 பேரும் இந்த திட்டத்தில் நாங்கள் விலையே செய்யிருக்கிறோம்.
உங்கள் கட்சி கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு கட்சி என்று நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அப்படியானால் ஏன் திருகோணமலை, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தனித்தோ அல்லது கூட்டாகவோ உங்கள் கட்சி போட்டியிடவில்லை?
இந்த 2 மாவட்டங்களின் நிலைமைகளே உங்களுக்கு தெரியும். அங்கு தனித்துவமாக சென்று நாங்கள் ஆசிரியர்களை பெறுவதிலே மிக சிரமம் இருக்கிறது. அதேபோன்று அப்படி ஒரு நிலைமை வந்தால் அங்கு தமிழகத்துவம் முற்றாக இழக்கக்கூடிய பாத்தியம் இருக்கிறது. அதே போல் நாங்கள் அதிலே பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. இருந்தாலும் நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கும் ஆசனங்கள் தர வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். நாங்கள் அம்பாறையிலே மாத்திரம் ஒரு தமிழரை இருக்கோம். அதுங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக சொல்ல முடியாது. குறிப்பாக நாங்கள் அதிலே தெளிவாக கவனம் செலுத்தப்பட்டு தமிழோடு திரியத்துவத்தை ஓரளவு நாங்கள் எதிரணியாக இருந்தால் காப்பாற்ற வேண்டும் என்பதான்.
சரி, இப்போ தங்கள் கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கும் இடையில் ஏதாவது தேர்தல் உடன்படிக்கை ஏதாவது செய்யப்பட்டுள்ளதா?
பல அபிவிருத்தி நலன் சார்ந்த விஷயங்கள், மட்டக்களை போடு சேர்ந்த வீட்டு விஷயங்கள், பல விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் கிழக்கு மாநில சபையில ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தமிழக புலிகளுடைய அங்கத்தவர்கள் தான் அதிலே உள்வாங்க வேண்டும் என்று பல விஷயங்களை நாங்கள் உள்நுழைத்திருக்கிறோம்
என்றார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன்.
நமது கிழக்கலங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் ஏற்படுகின்ற அரசியல் மாற்றங்களை பார்க்கும் பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் தலைமைத்துவம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக இலங்கைக்குள்ளேயும் வெளியேயும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதை எப்படி பார்க்கலாம் என்று சிலோன் டுடே பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணர் அவர்களிடம் கேட்டேன்.
மைத்ரிபால சிறிசேன ஒரு பெரிய தலைவராகவோ ஒரு எல்லாரும் கவர்ச்சிகரமான அரசியல்வாதியாகவோ ஒருபோதும் கருதப்பட்டிருக்கவும் இல்லை. அவர் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவும் இல்லை. இங்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த ஆளுமையும் அவருடைய ஒரு வழி போக்கான தன்மையும் உடைத்தறையும் பொருட்டேதான் அவரை எங்கு அந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கூட்டணியில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவரை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே அவருடைய நேர்மைத்தன்மையோ அல்லது அவருடைய அரசியல் ஆளுமையோ என்பவை கூட அவர் போட்டிக்கு வரவழைக்கப்பட்ட காலத்திலே எந்த விதத்திலும் மேலோட்டமாக எடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஏனெனில் அங்கு அவரை எதிர்ப்பதற்கு ஒருவர் தேவை. அதே சமயம் அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு முக்கிய செயலாளராக இருந்தவர் என்ற முறையிலும் அந்த கட்சியில் ஒரு பிரதான உறுப்பினராக இருந்த முறையிலும் முள்ளை கொண்டு முள்ளை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே தான் அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார். ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் ஆளுமையோ அல்லது அவருடைய நேர்மைத்தனம் பற்றியோ மக்கள் கருத்தில் கொண்டதாகவோ அதை பற்றி அரட்டி கொண்டதாகவோ தெரியவில்லை. இந்த வகையிலே இப்பொழுது அவர் தன்னை ஒரு நேர்மைத்திறனற்ற ஒரு தலைவராகவே வெளிக்காட்டியிருக்கின்றார். ஒரு முதுகலம் பெற்ற நேர்மைத்தனமற்ற தன்னை ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர்களுக்கே அவர் ஒரு தனது நன்றி கடனை கூட செய்ய முடியாதவராக, எதற்காக அவர் இந்த பதவிக்கு அமர்த்தப்பட்டாரோ அந்த வேலையை அவர் சரியாக செய்யாது விட்டிருக்கின்றார் என்ற நிலைதான் இப்பொழுது காணப்படுவதாக இருக்கின்றது. எனவே அவர் ஒரு பலவீனம் தலைவராக, ஒரு பலவீனமானவராக தற்போது தன்னை இனங்காட்டியிருப்பதைத்தான் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது.
இப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதுதான் இந்த யூபிஎஃப்ஏ ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியே பிளவுபடுவதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடுவதற்கும் முக்கியமான காரணம் என்று உங்களை போன்ற பலரால் கூறப்படுகிறது. அதை ஏன் மைத்ரிபால சிறிசேனாவால் தடுக்க முடியவில்லை?
அவர் இந்த பிளவு சம்பந்தமாகவும் அவருக்கு அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அனுமதி அளித்தது சம்பந்தமாகவும் வெளியிட்டிருக்கின்ற கருத்திலே தமக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தொடர்பாகவோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பாகவோ எந்த ஒரு கட்டுப்பாட்டும் இல்லை என்று அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார். இதுதான் ஒரு வியப்புக்குரிய கூற்றாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே தான் தாம் ஒரு கையறு நிலையிலே இருந்துதான் அந்த வேட்புமனுக்களை அவருக்கு அனுமதித்திருப்பதை, தம்மால் எதுவுமே செய்ய முடியாதிருந்தது என்பதை அவர் கூறியிருப்பதை நாம் காண காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த வேட்புமனுவை அனுமதிப்பது தொடர்பாக எழுந்து வந்த இழுபறி நிலையின் பொழுது பலர் அவரை சந்தித்திருக்கின்றார்கள். பலர் அவர்கள் இதிலிருந்து விலகி இருக்கும்படி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அப்போதெல்லாம் அவருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையே ரகசிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று அவர்கள் இரண்டு பேருமே இது சம்பந்தமாக ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலமாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதன் மூலம் தமது முன்னைய விசுவாசத்தை அவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றாரே தவிர வேறு எதனையும் அவர் புதிதாக சாதித்ததாக நம்மால் கூற முடியாது.
தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படும் பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு அரசியல் சூழலில் அவர் எப்படி பார்க்கப்படுவார், அவரது நிலை என்னாகும் அப்படிங்கிற இந்த கேள்வி எழுது இல்லையா பல் தரப்புல?
நீங்கள் குறிப்பிட்டது போல எதிர்வருகின்ற ஆகஸ்ட் பாராளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பலத்தோடு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான தரப்பினர் ஒரு வெற்றியை ஈட்டும் பட்சத்திலே அவர்கள் தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இம்பீச் பண்ணக்கூடியவாறு, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவருக்கு எதிராக கொண்டு வந்து அவரை அந்த பதவியிலிருந்து விலக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் பலமாக இருப்பதை நம்மால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பெரும்பான்மை பலத்தை எதிர்வருகின்ற பாராளுமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்கே தரப்பு எடுக்குமே ஆனால் அவர் அங்கு விலக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும், இதன் பின்னர் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை முற்று முழுதுமாக சில சமயங்களிலே இலங்கையிலிருந்து நீக்கப்படக்கூடிய சூழல்களும் பலமடையலாம் என்பதையும் நாம் இங்கே எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
சிலோன் டுடோ பத்திரிகையின் மூத்த செய்தி ஆசிரியர் ஆனந்த் பாலகிருஷ்ணர். தேர்தல் காலங்களில் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது இயல்புதான் என்றாலும் இலங்கையில் அதிலும் குறிப்பாக முஸ்லீம் கட்சி உறுப்பினர்களிடையே இது கூடுதலாக உள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இம்முறையும் பலர் அப்படி கட்சி மாறி போட்டியிட உள்ளது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் தெற்கில் இடம்பெற்று வரும் கட்சி தாவும் அரசியலை இம்முறை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் காணக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக முஸ்லிம் அரசியலில் கடந்த 72 மணித்தியாலங்களில் அரசியல்வாதிகளின் கட்சி தாவும் சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளன. 2010 நாடாளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் வன்னி மாவட்டத்தில் தெரிவாகியிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுனேஸ் ஃபாரூக் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை விட்டு விலகி ஐக்கிய திசை கட்சியில் இணைந்திருந்தார். தற்போது அதிலிருந்தும் விலகி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இணைந்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் அலி ஜாகிர் மௌலானா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார். பொத்தேவில் தொகுதி ஐக்கிய திசை கட்சி அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்துல் மஜித் இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இணைந்து கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் முக்கிய உறுப்பினர் என கருதப்படும் கிழக்கு மாகாண சபை குழு தலைவர் ஏ எம் ஜெமீல் இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இணைந்துள்ளார்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த உருவாக்கப்பட்டது அந்த நோக்கத்தை விட்டு தடம்புரண்டு செல்லுகின்றது. காரணம், முஸ்லிம் காங்கிரஸின் தலைவருடன் கடந்த 10 முழுமையாக என்னை அர்ப்பணித்து அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல சகல நடவடிக்கைகளிலும் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பங்கெடுத்தவன், இரண்டரை கலந்து தலைமைத்துவத்துடன் செயற்பட்டவன் என்ற ரீதியிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அந்த உருவாக்கத்தின் அந்த முழுமையான நோக்கத்தினை செய்வதற்கான எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கைகளையும் முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கவில்லை என்ற காரணத்தினாலும் அதன் நோக்கத்தை விட்டு சுயநல அரசியலாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் சென்று கொண்டிருப்பதன் காரணத்தினாலும் இந்த முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன்.
இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கொள்கை பரப்பு செயலாளரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான எம் எஸ் சுபைர் அதிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார்.
மிக அண்மையிலே என்னுடைய கட்சியிலே என்னுடைய மாவட்ட சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எனக்கும் ஏற்பட்ட முருகநிலை தொடர்ந்து அவர் என்னை இந்த கட்சியிலிருந்து என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் நான் இந்த பிரச்சனை சம்பந்தமாக என்னுடைய கட்சியினுடைய தலைவர் ரிஷாத் பதினோருக்கு இது சம்பந்தமாக நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். இருந்த போதிலும் கட்சியினுடைய தலைமை இந்த விடயத்தில் எனது சார்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட நியாயபூர்வமான தீர்மானங்களை என்னால் கண்டுகொள்ள முடியாமல் போயிட்டு அந்த அடிப்படையில தான் நான் அந்த முரம்பட்ட நிலையில் தற்போது நான் ஐக்கிய மக்கள் சுதந்திரமனுடைய வெற்றி சின்னத்தில் மைத்ரிபால சிங்கனுடைய தலைமையிலான அரசாங்கத்தின் தலைமையிலான கட்சியிலே நான் போட்டியிடுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளேன்.
தேர்தல் காலத்தில் குறிப்பாக முஸ்லிம் அரசியலில் இடம்பெறும் இந்த கட்சி தாவும் படலம் என்பது லாபம் கருதும் வியாபாரம் என்கின்றார் சமூக ஆர்வலரான எஸ் எல் எம் கனிஃபா.
அந்த வியாபாரத்தில் எந்த பக்கம் சென்றால் அதிக வெற்றி கிடைக்குமோ அந்த பக்கம் புரிந்து கொள்வதுதான் இன்றைய முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய மூலதனமாக அவர்கள் பயன்படுத்துகிறார். இது ஒரு விதமான அரசியல் ஆடுபுலி ஆட்டம். அரசியல் கொள்கையாவது கத்தரிக்கையாவது கொண்டாட்டு அரசியல் தான் நடந்து கொண்டு கொள்கை அரசியல் அதெல்லாம் இல்லை. அது எப்படி விடுபட்டு போனோம்
என்றும் குறிப்பிட்டார் சமூக ஆர்வலர் எஸ் எல் எம் கனிஃபா.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்டு நடுக்கடலில் பிடிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட ஒருவரின் கதையை பிபிசி தமிழோசை அண்மையில் ஒளிபரப்பியது. அந்த பயணத்தின் காரணமாக அவர் தனது சொத்துக்கள் அனைத்தும் இழந்து வாழ்வாதாரமற்ற நிலையில் இருப்பதையும் நாம் ஒளிபரப்பியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியின் எதிரொலியாக அவரது வாழ்க்கை மீண்டும் துளிர ஆரம்பித்துள்ளது. வாழ்வாதாரத்திற்கான உதவிகளும் அவரை சென்றடைந்துள்ளன. இன்று அவர் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நிலவிய யுத்தம் மற்றும் மோசமான பாதுகாப்பற்ற அரசியல் சூழ்நிலை காரணமாக ஆஸ்திரேலியாவில் புகலிடம் தேடிச் சென்று பெரும் துயரங்களுக்கு ஆளாகிய இளைஞர்களில் ஒருவர் இன்று தனது சொந்த ஊரிலேயே பரோபகாரி ஒருவரின் உதவியோடு சுயமாக தொழில் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார். யாழ்குடா நாட்டின் கிழக்கு கரையோர கிராமமாகிய கட்டக்காடு என்ற பின்தங்கிய கிராமத்தைச் சேர்ந்த வைத்திலிங்கம் லிங்கராஜன் என்ற மீனவரே இவ்வாறு சுயமாக மீன்பிடி தொழிலை இன்று ஆரம்பித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்காக கடந்த 2013 ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆபத்தான கடற்பயணம் ஒன்றை மேற்கொண்ட லிங்கராஜன் ஆஸ்திரேலிய அதிகாரிகளிடம் பிடிபட்டு 27 இலங்கையர்கள் உட்பட 1500 மேற்பட்டவர்களுடன் பப்புவா நிக்கினியா என்ற நாட்டின் மனுஸ் தீவில் சுமார் 2 வருடங்கள் மிக மோசமான நிலைமையில் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட வகையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். மனமும் உடலும் சோர்ந்த நிலையில் பின்னர் அங்கிருந்து IOM என்ற சர்வதேச குடியகழ்வு நிறுவனத்தின் உதவியுடன் கடந்த 16ஆம் தேதி சொந்த ஊருக்கு திரும்பினார். ஊரில் அவரை கடன் சுமையும் வறுமையும் இணைந்து வாட்டின. கடன் சுமையினால் அவர் கலங்கி போயிருந்தார்.
இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்னுடைய புது தொழிலை வந்து நான் ஆண்டவர் புதியமாக கடலில் மீன்பிடிக்க செல்றதுக்காக சந்தோஷமாக நாள் தொழில் இறக்குறேன். நான் ஒரு போட்டும் ஒரு இன்ஜினும் வலையும் புதுசாக எடுத்து தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன். கடந்த காலத்தில் நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று ஆஸ்திரேலியா போக முடியாமல் நாட்டுக்கு திரும்பி வந்து என்னோடய குடும்பத்தோட தற்கொலை செய்கிற நிலையில் நான் கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் பிபிசி நிறுவனம் வந்து என்னோட தொடர்பு கொண்டு அப்போ அவைக்கு வந்து நான் என்னுடைய கஷ்ட நிலைமைகளை எடுத்து நான் சொன்னேன். இப்படி நான் என்னோட குடும்பத்தோட சாகிற நிலையில் இருக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருந்த சொத்து பத்து எல்லாம் போயிட்டுது. இப்போ வந்து நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு யாராவது உதவி செய்தால் நான் என்னுடைய கடன்களையும் அழித்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்லி நான் இந்த நிறுவனத்துக்கு பிபிசி நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தேன் நியூஸில்.
அவருடைய இந்த அவல வாழ்க்கை நிலைமை பிபிசி தமிழோசையில் செய்தியாக வெளியிடப்பட்டதை அடுத்து நோர்வேயில் வாழும் இலங்கையராகிய அன்பர் ஞானேஸ்வரன் அவர்கள் மனம் நெகிழ்ந்து லிங்கராஜனுக்கு உதவி புரிய முன்வந்தார். நீண்டகால அடிப்படையில் சொந்தமாக தொழில் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான முதலீட்டு நிதி உதவியை அவர் வழங்கியிருக்கின்றார். அந்த உதவியின் பயனாக இன்று லிங்கராஜன் தனது புதிய தொழிலை ஆரம்பித்திருக்கின்றார்.
ஆர்மியை வெளிநாட்டுக்கு இப்படி கஷ்டப்பட்டு போகக்கூடாது. எங்களை போல் இந்த கடலால் ஆபத்தான பயணங்கள் செய்து போய் கஷ்டப்படுறது துன்பப்படுறது வேதனைகளை நான் விரும்ப இல்லை. இந்த நாட்டிலேயே உழைக்கலாம் முன்னேறலாம். ஏனென்றால் எனக்கு ஒரு சகோதரம் உதவி செய்தது போல் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உதவி செய்து முன்னேறலாம் என்று சொல்லி நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த நாட்டில் நிறைய வளங்கள் இருக்குது. கடலில் மீன் பிடிக்கலாம், விவசாயம் செய்யலாம், இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வேறு நாட்டுக்கு போகணுன்றது அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அந்த நாட்டில் போய் நாங்கப்பட்ட சொல்ல முடியாத கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் உழந்தா நான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த தொழிலேருந்து நான் நிறைய முன்னேறுவேன் என்று நான் சொல்கிறேன் உறுதியாக. என்னால் உழைக்க முடியும், நிச்சயமாக உழைக்க முடியும். அவர் செய்த உதவியினால் நான் இந்த தொழிலில் உழைச்சி என்னுடைய கடன்களையும் அழித்து மேற்கொண்டு அவர்கிட்ட வாங்கின கடனையும் நான் திருப்பி கொடுத்து மேல்மிகுதியாக உழைச்சி என்ற வாழ்க்கையை நான் முன்னேற்றுவேன்
என்றார் லிங்கராஜன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக விம்பிள்டன் டென்னிஸ் செய்திகள். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் ஆட்டம் ரோஜர் ஃபெடரர் மற்றும் நோவாக் யாக்கோவிச் ஆகியோரிடையே நடைபெற்று வருகிறது. இதில் நோவாக் யாக்கோவிச் 2-1 எனும் செட் கணக்கில் முன்னணியில் இருக்கின்றார். நான்காவது செட் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் நோவாக் யாக்கோவிச் 3-2 எனும் செட் கணக்கில் முன்னணியில் இருக்கின்றார். நோவாக் யாக்கோவிச் இந்த முறை விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியை வெல்வாரானால் அது அவரது 3வது வெற்றியாக இருக்கும் விம்பிள்டனில். மாறாக ரோஜர் ஃபெடரர் இன்று வெற்றி பெறுவாரேயானால் அவர் இதுவரை யாரும் செய்திராத வகையில் 8வது முறையாக விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியை வென்றவர் எனும் பெருமையை பெறுவார். நோவாக் யாக்கோவிச் முன்னர் 2011 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவருக்கான ஒற்றையர் பட்டத்தை பெற்றிருந்தார். ரோஜர் ஃபெடரரை பொறுத்தவரை அவர் 2003 முதல் 2007 ஆண்டு வரை 5 முறை தொடர்ச்சியாகவும் பின்னர் 2009 2012 வெற்றி பெற்றிருந்தால் ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.